ஓம் கிரியா பாபா தினமோம் ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் புதன்கிழமை சத்சங்கம். நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்ற மதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபா தினமோம் ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை காலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்று வளமை போல் பாபாஜியின் தெய்வீய குரலில் ஒரு சில பக்கங்களை எடுத்து நான் படிக்கின்றேன். எல்லோரும் தியானத்தில் இருந்து அதை உள்வாங்குங்கள். அதில் பலவிதமான அற்புதமான விடயங்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. அது நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 190, 191, 192, 193. மாயை பற்றிய கோட்பாடு புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. 3 நிலைகளில் மாயையை நோக்கலாம். அவற்றை பொருளை பற்றிய அறிவின் 3 படிகள் என்கின்றார் விவேகானந்தர். அறியாமையில் இருப்பது முதல் நிலை. அப்போது அறியாமையை அறிவு எனக் கொள்கின்றோம். 2வது தத்துவ அறிஞரின் நிலை. அவர் தம் அறியாமையை உணர்ந்து அதிலிருந்து வெளிவர பார்க்கின்றார். 3வது நம்மை உணர்ந்தவர் நிலை, தம்மை உணர்ந்தவர் நிலை. அவ்வப்போது அறியாமையே இல்லை. உலகியல் மனிதனுக்கு ஒன்று எவ்வாறு பலவாகின்றது என்ற கேள்வியே எழவில்லை. பன்மை உலகை அவன் அப்படியே நோக்குகின்றான். அவனுக்கு எல்லா பொருளும் ஒன்றிலிருந்து மற்றொன்று ஆக வேறாகவே தெரிகின்றது. தம்மை உணர்ந்தவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு பிரம்மம் மட்டுமே உண்மை. மாயை என்பது இல்லாத ஒன்று. பிரம்மம் உள்ளங் கையில் நெல்லிக்கனி போல உணரப்படாத வரை உலகின் தோற்றம் பற்றிய தெளிவு கிடைக்காது. பிரம்மம் உணரப்பட்ட பின் அந்த கேள்வியே எழாது. எனவே தீர்வுக்கு தேவையே இல்லை. ஞானியின் பார்வையில் உலகம் என்ற ஒன்று இல்லை. அது பொய்த் தோற்றம். பிரபஞ்சம், அதில் உள்ள பல வகையினர் ஆகிய எல்லாம் ஓர் அனந்தம். எனவே பிரபஞ்சம் என்ற ஒன்று இல்லை என்கின்றது வேதாந்தம். மாறாதது என்னும் மாறாது. இப்பிரபஞ்சம் என்பது வெறும் தோற்றமே தவிர உண்மையன்று. வேறுபாடு என்பது வெறும் தோற்றம், அது ஓர் இயல்பன்று. கோட்பாட்டிலிருந்து நோக்கினால் ஈவன், பந்தம், முக்தி, நாட்டம் ஆகிய எவையும் இல்லை. பிரம்மமே நித்தியம். பிரம்மத்திற்கு அந்நியமாய் ஏதும் இல்லை. விசாரிக்கும் மனத்திற்கு மாயை என்பது ஒரு புதிர். ஏனெனில் அது இருக்கின்றது என்று கூற முடியாது, இல்லை என்றும் கூற முடியாது. அறியாமை இருக்கும் வரை உலகம் உண்டு. ஆனால் ஞானம் ஏற்பட்டதும் அதில் மறைந்து விடுகின்றது. மாயை ஞானத்தால் அகலும். அது இருக்கின்றது என்று சொல்ல முடியாது, ஏனெனில் அது உலகத்தை தோன்றும்படி செய்கின்றது. அது இல்லை என்றும் சொல்ல முடியாது, ஏனெனில் அறியாமையில் இருக்கும் போது உலகம் தெரிகின்றது, கடவுள் தெரிவதில்லை. கடவுள் தெரியும் போது உலகம் முழுவதும் மறைந்து விடுகின்றது. மாறாத ஒன்றின் மாற்றத்திற்கு காரணம் மாயை அல்லது அறியாமையே ஆகும். இந்த மாயை பூஜ்யமும் இல்லை, இருப்பும் இல்லை, இல்லாமையும் இல்லை. பிரம்மத்திற்கு மட்டுமே இருப்பு உண்டு. எனவே மாயை என்பது இல்லாமை ஆகின்றது. ஆனால் உலகத் தோற்றத்திற்கு அதுவே காரணம். எனவே அதனை கண்டு என்றும் இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே வேதாந்தம் மாயையை அனிர்வசனீயம் என்கின்றது. பாபாஜி கூறுகின்றார், தலை இல்லாத தலைவலி அது. அதுவே தர்க்க அறிவிற்கு மாயை என்பது ஒரு கோட்பாடு என்று மாறுபடு கருத்துக்களின் வெளிப்பாடு. உலக வாழ்க்கை என்பது இருப்பு இருப்பின்மை ஆகியவற்றின் முரண்பட்ட கலவை. விவேகானந்தர் கூறும் எடுத்துக்காட்டு ஒன்றினை காண்போம். நான் எல்லாவற்றையும் அறிய முடியும் என மனிதன் நினைக்கின்றான். ஆனால் சில அடிகள் முன்னேறிய பிறகு இடையில் கடக்க முடியாத சுவர் ஒன்றினை காண்கின்றான். அவன் பாதை ஒரு வட்டம் ஆகின்றது. அவனால் சிறு பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியவில்லை, ஏனெனில் அவனால் புத்தியை தாண்டி செல்ல முடியவில்லை. ஆனால் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவனிடத்தில் ஆழமாய் பதிகின்றது. இவ்வாறு இயற்கையாய் மாயைக்கு இன்னொரு பெயர் உலக கழிக்கப்பட்டு நாம் ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலைக்கு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் பிறப்பிலிருந்து இறப்பிற்கும் செல்கின்றோம் என்னும் முன்னும் பின்னும் சுழலும் முடியாத இயக்கம் இது. வெள்ளச்சு சுழலில் அடித்து செல்லப்படும் புழுக்கள் போன்றது இது. தான் சதசி ஆசிரியர் கூறுவதைப் போன்று நாமும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்கின்றோம். இதுவே மாயை. எனவே பிரபஞ்சத்தின் இயக்கம் மாயையே. வாழ்க்கை, மரணம், நன்மை, தீமை, அறிவு, அறியாமை ஆகிய முரண்பாடுகளின் இயக்கமே இவ்வுலகம் என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. மாயை உலகு நாமரூபத்தை பெயர் வடிவம் கொண்டது. தேச கால நிமித்தங்களின் சேர்க்கை உலகம். இந்த மூன்றையும் நாமரூபத்தில் அடக்கலாம். கடல் இல்லாமல் அலை இல்லை. அலையின் பெயரையும் உருவத்தையும் அகற்றினால் கலை என்பது இல்லை. கடல் இல்லாமல் அலை இல்லை. எனவே மாயை என்பது எனக்கும் உனக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுவது. ஆத்மா நாமரூபம் அடைய உயிர்களாக வேறுபட காரணம் மாயையே. பெயரும் உருவமும் நீங்கினால் நாம் நாமாகவே இருப்போம். இதுவே மாயை. உலகம் என்பது பொய்த்தோற்றம். இதற்கு காரணம் மாயை என்கின்றது அத்திவிதம். மாயை என்பது அத்திவித கோட்பாட்டிலிருந்து பொருந்தாத இடமும் உண்டு. மாயை என்பது பொய்த்தோற்றம் என பொருள் கொள்வதை விவேகானந்தர் கண்டிக்கின்றார். லண்டன் நகரில் நிகழ்த்திய சொற்பொழிவின் போது அவர் கூறுகின்றார், மாயை பற்றி உங்களில் பல பேருக்கு தெரியும், சில சமயம் அது தவறாக விளங்கப்படுகின்றது. எனவே உலகம் மாயை என்றால் அது பொய்த்தோற்றம் என்று விளக்கப்படுகின்றது. மாயை என்பதன் மொழிபெயர்ப்பு சரியில்லை. மாயை என்பதற்கு பொய்த்தோற்றம் என பொருள் கொள்வதையே கண்டிக்கின்றார் விவேகானந்தர். அவரே ஓரிடத்தில் மாயை என்பது உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று கொள்வது அது சூனியத்தை குறிப்பதாகாது என்கின்றார். மாயை என்பது பொய்த்தோற்றம் அன்று. அது வறுமையை குறிக்கவில்லை. பௌத்தமே அதனை சூன்யம் என பொருள் சொல்லும். அறியாமை மிக்க உலகு பிரம்மத்தை சார்ந்தது, இல்லையேல் இரட்டைத்தன்மை இருக்கும். மாயை எங்கிருக்கின்றது? பிரம்மத்தில் அன்று. ஏனெனில் ஒளிமிக்க பிரம்மத்தில் அறியாமையும் மாயையின் படைப்பான ஜீவனும் இருக்க முடியாது. மாயையின் தன்னடக்கம்தான் என்ன? அது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மா அறிவு வடிவமானதால் மாயைக்கு தொடக்கம் உண்டா? முன்னர் அது எதுவாக இருந்தது? அது எப்படி உருவாயிற்று? மாயை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இவை. தவறாக புரிந்து கொள்வதால் சில கேள்விகளும் தர்க்கத்தோடு பொருந்தாமையால் சில கேள்விகளும் எழுகின்றன. மாயை என்பது அனுபவ உண்மை, எனவே அதனை உடன்பாட்டு பொருளாக கொள்கின்றோம். அது ஆதியற்றது. இருப்பு, இருப்பின்மை, உண்மை, பொய் என பல வகையிலும் அதனை அடக்க முடியாது. எனவே மாயை நம் அறிவில் ஏற்படுத்தும் தொல்லைகள் அதற்கு அணி செய்யுமே தவிர குறை ஆக மாட்டார். மாயை இன்னது என்று விளக்க முடியுமானால் அது மாயையாக இருக்க முடியாது. மாயை உண்மையானால் பிரம்மத்தின் அத்திவிதத்தன்மை அழிந்துவிடும். ஆனால் மாயை என்பது உண்மையன்று, எனவே பிரம்மம் அதனால் பாதிக்கப்படவில்லை. அது பிரம்மமாகவே இருக்கின்றது. மாயை உலகாக தோன்றுகின்றது. வேறுபாடுகள் அப்படியே தோன்றுகின்றன. அப்படி என்று பொருள் நம்மால் சொல்ல முடியாது. ஜீவனாக நம்மை நினைக்கும் போது நம் அறியாமையில் மூழ்கின்றோம். இந்த அனுபவம் அறியாமை என்பது முடிவன்று, எனவே உண்மையானது அன்று என காட்டுகின்றது. பாதையும் பொருண்மையும் இதற்கு அளித்தால் அது தனித்த ஆத்மாவாகவே இருக்க முடியும். ஏனெனில் அதை தவிர வேறு ஏதும் இல்லை. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இப்போது இந்த சத்சங்கத்தில் இந்த பக்கங்களை இன்று வாசித்தோம். இதில் கூடுதலாக அத்திவித கொள்கைகளும் மாயையுடைய தத்துவமும் அத்திவிதத்தில் மிகவும் விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் படிப்பது, நாங்கள் எங்களுடைய கிரியா யோகம் வழிவந்தது சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து. ஆகவே இந்த அத்திவித கொள்கையில் சொல்லப்படும் மாயை கொள்கைகளை விட நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகளில் வரும் மாயையைத்தான் சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களில் இருந்து கிரியா யோகத்திற்கு தேவையானதாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த அத்திவித கொள்கைகள் கூட எங்களுடைய அறிவுக்கு மிகவும் உகந்தது, மிகவும் கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்கள் இந்த வாசிப்பில் இன்று கிடைத்திருக்கின்றன. அதற்கு நாங்கள் பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்று வளமை போல் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து எங்களுக்கு பல அருள்மொழிகள் கிடைக்க பெற்றன. அதில் முக்கியமாக இன்றைய சத்சங்கத்தில் மாயை பற்றிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. முதலாவதாக மாயை பற்றி சித்தாந்தத்தில் குறிக்கப்பட்ட கருத்துக்கள் பலவிதமான விளக்கங்களை தந்தது மாத்திரமல்ல, அதில் வெள்ளத்தின் போது புழுக்கள் எவ்வாறு அடித்து செல்லப்படுகின்றது என்ற உதாரணத்தையும் கொண்டு விளக்கப்பட்டது. சில கருத்துக்கள் மனதில் தெளிவாக மாயை பற்றி அறிவதற்குரிய விளக்கமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, இந்த மாயையில் வந்து ஒவ்வொருடைய அறிவு நிலைக்கும் வெவ்வேறு விதப்பட்ட நிலைகளிலும் பார்க்கும்போது வெவ்வேறு விதமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த முறைப்படி நாம் நாமாக இருக்க வேண்டும் என்ற தன்மையை உணர்ந்து இப்படியான இந்த மாயையில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் கிரியா சாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சத்சங்கம் மிகவும் எங்களுக்கு உதவியாக இருக்கு என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. ஓம்.
நன்றி இறைவனையா. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு மிகவும் நன்றி. நன்றி பாபாஜிக்கு செலுத்துவோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.